வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். புத்தகத்தை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 26. வாசிப்பவர் மதுமிதா. நாங்கள் வந்து சேர்ந்த மறுதினமே எங்களுடைய க்ஷேம லாபங்களை குறித்து தேவராஜ பிள்ளை என் தகப்பனாருக்கு திருமுகங்கள் அனுப்பினார். காலம் போக போக எங்கள் தாய் தந்தைகளை விட்டு பிரிந்த துக்கம் பெரிதாய் இருந்தது. எங்கள் தந்தையர்களிடத்தில் எங்களுக்கு இருந்த அற்ப மனஸ்தாபமும் நாளாவட்டத்தில் தீர்ந்து போய்விட்டது. ஒரு நாள் நானும் ஞானாம்பாளும் அடியிர் கண்டபடி சல்லாபித்து கொண்டோம். தாய் தகப்பனைப் போல நமக்கு உபகாரிகள் யார் இருக்கிறார்கள்? மற்றவர்கள் எல்லோரும் ஏதாவது அற்ப உதவி செய்வார்கள். தாய் தகப்பன்மாரோவென்றால் தேகத்தையும் பிராணனையும் பூலோக வாழ்வையும் நமக்கு கொடுத்த பரமதாதாக்களாயிருக்கிறார்கள். அவர்களை நம்மை பெற்று வளர்த்து பெயரூட்டி பாலூட்டி தாளாட்டி சீராட்டி சம்ரட்சித்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் யாதொரு பிரதி உபகாரத்தை விரும்பி உதவி செய்வார்கள். தாய் தந்தையர்கள் யாதொரு பிரதிபலனையும் வேண்டாமல் நம்முடைய சுகமே அவர்களுடைய சுகமாகவும் நம்முடைய துக்கமே அவர்களுடைய துக்கமாகவும் எண்ணி நாம் அழும்போது கூட அழுதும் நாம் சந்தோஷிக்கும் போது கூட சந்தோஷித்தும் அத்தியந்த அன்பு பாராட்டினார்கள். நாம் வியாதி இல்லாமல் இருக்கும் பொருட்டு அவர்கள் மருந்துகளை உண்டு பத்தியம் பிடித்தார்கள். நாம் க்ஷேமமாயிருக்கும் பொருட்டு பல விரதங்களை அனுஷ்டித்து தேவதா பிரார்த்தனை செய்தார்கள். நாம் தூங்கும்போது அவர்கள் தூங்காமல் நம்மை பாதுகாத்தார்கள். நாம் வியாதியாயிருக்கும் பொழுது அவர்கள் அன்னம் ஆகாரம் நித்திரையை துறந்து விட்டார்கள். நம்முடைய வாந்தி மல ஜலாதி அசுத்தங்களையும் சகித்தார்கள். நம்மை சௌக்கியத்தில் வைக்கும் பொருட்டு அவர்களுடைய சௌக்கியங்களை குறைத்து கொண்டார்கள். துக்கங்களை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு சுகங்களை நமக்கு கொடுத்தார்கள் என்று பலவாறாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தேவராஜ பிள்ளையும் கனகசபையும் எங்களிடத்துக்கு வந்தார்கள். நாங்கள் தாய் தகப்பன்மார்கள் செய்த நன்மைகளை குறித்து சம்பாஷிக்கிறோம் என்பதை தேவராஜ பிள்ளை தெரிந்து கொண்டு அவர் எங்களை பார்த்து, கொடுமையான தாய் தகப்பன்மார்களுக்கு கூட சில நல்ல பிள்ளைகள் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட சில சரித்திரங்களை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். சில காலத்துக்கு முன் தஞ்சை நகரத்திலே சுப்பையன் என்பவன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு இரண்டு புத்திரர்கள். அவர்களில் மூத்தவனுடைய ஜாதக பலன் தகப்பனுக்கு ஆகாது என்று ஜாதகத்தில் குறிக்கப்பட்டிருந்தபடியால் அவனை தகப்பன் சத்ருபாவமாக எண்ண தலைப்பட்டான். அந்த பிள்ளையை அவன் கண்ணால் பார்க்கிறதுமில்லை, கையால் தொடுகிறதுமில்லை. மூத்த பிள்ளை அவனுக்கு வேம்பாகவும் இளைய பிள்ளை கரும்பாகவும் போய்விட்டார்கள். மூத்த பிள்ளை நன்மை செய்தாலும் அது தகப்பனுக்கு தீமையாக தோன்றும். இளைய பிள்ளை செய்கிற தீமையெல்லாம் நன்மையாக தோன்றும். மூத்த பிள்ளையிடத்தில் தகப்பனுக்கு உண்டாயிருக்கிற துவேஷத்தை பரிகரிக்கிறதற்கு அந்த பிள்ளையின் தாயார் அவளால் கூடிய மட்டும் பிரயாசைப்பட்டும் நிஷ்பிரயோசனமாய் போய்விட்டது. ஆயினும் மாதா உள்ள வரைக்கும் மூத்த பிள்ளைக்கு 10 வயதும் இளைய பிள்ளைக்கு 9 வயதும் நடக்கும் பொழுதும் கஷ்டகாலம் ஆரம்பித்தது. அந்த பிள்ளையை தகப்பன் திரும்பி பார்க்கிறதே இல்லை. தகப்பனுக்கு ஒரு அற்ப துன்பம் நேரிட்டாலும் மூத்த பிள்ளையினுடைய ஜாதக பலன் என்று நினைத்து அந்த பிள்ளையை தகப்பன் விரோதித்து வந்ததும் தவிர இளைய பிள்ளையும் தமையன் மேலே கோளும் குறைகளும் சொல்லி தகப்பனுடைய துவேஷம் அதிகரிக்கும்படி செய்தான். மூத்த பிள்ளை இன்னும் சில நாள் வரைக்கும் தகப்பன் வீட்டில் இருந்திருப்பானானால் அவனுடைய ஆயுசு முடிந்து தாய் போன இடத்துக்கு போயிருப்பான் என்பது சத்தியம். அவன் படுகிற கஷ்ட நிஷ்டூரங்களை அவன் தாயுடன் பிறந்த அம்மான் கேள்விப்பட்டு அவன் வந்து அந்த பிள்ளையை தன் வீட்டுக்கு கொண்டு போய் சம்ரட்சித்து வந்தான். அவன் எப்படியாவது தொலைந்தானே என்று தகப்பன் சந்துஷ்டி அடைந்து தன்னுடைய பிரியத்தை எல்லாம் இளைய பிள்ளைக்கே தத்தம் செய்து விட்டான். மூத்த பிள்ளைக்கு 22 வயது நடக்கும்போது தகப்பனுக்கு கபவாத சுரங்கண்டு அநேக மாசம் வரைக்கும் அவஸ்தைப்பட்டான். அந்த வியாதியும் மூத்த பிள்ளையினுடைய ஜாதக விசேஷத்தால் நேரிட்டதென்று தகப்பன் எண்ணி அந்த பிள்ளைக்கு ஒன்றும் வைக்காமல் சகல சொத்துகளுக்கும் இளைய பிள்ளையை பாத்தியப்படுத்தி பிரசித்தமாக ஒரு மரண சாசனம் எழுதி வைத்தான். மூத்த பிள்ளை நற்குண சம்பன்னன் ஆகையால் தகப்பன் என்ன கொடுமை செய்தாலும் அதை பாராட்டாமல் வியாதியாயிருக்கிற தன் தகப்பனை அடிக்கடி போய் பார்த்து கொண்டு வருவான். அவனை கண்டபோதெல்லாம் தகப்பன் பாம்பு போல் சீறி வயிறு துரத்தி கொண்டு வந்தான். ஒரு நாள் விழலினால் மேயப்பட்டிருந்த மேல் மாடியில் தகப்பன் வியாதியுடன் படுத்திருக்கும் போது அந்த மேல்மாடிக்கு போகிற படிகளில் நெருப்பு பிடித்து கொண்டு மேல் மாடியிலும் தாவ ஆரம்பித்தது. படிகளில் நெருப்பு பற்றி கொண்டபடியால் வியாதியஸ்தனை ரட்சிக்கும் பொருட்டு மேல் மாடியில் ஏறுவதற்கு மார்க்கமில்லாமல் போய்விட்டது. இவ்வகையாக தகப்பனுக்கு நேரிட்ட ஆபத்தை மாமன் வீட்டிலிருந்த மூத்த பிள்ளை கேள்வியுற்று உடனே ஓடி வந்து படிவழியாய் மேல் மாடிக்கு போக எத்தனித்தான். அவனுடைய பிரயத்தனத்துக்கு அக்னிஸ்வாலை இடம் கொடுக்கவில்லை. அந்த ஜேஷ்ட புத்திர துரோகிக்கு மகன் செய்யும் உபகாரம் அக்னிக்கு சம்மதம் இல்லாதது போல வழிமறித்து கொண்டது. மேல் மாடியின் பின்புறத்தில் இருக்கிற பலகணிகளின் வழியாய் உள்ளே நுழைந்து தகப்பனை வெளிப்படுத்துகிறதென்று மூத்த பிள்ளை நிச்சயித்து கொண்டு அந்த பலகணிகள் ஒரு தென்னை மர உயரத்தில் இருந்தபடியால் இரண்டு பெரிய ஏணிகளை சேர்த்து கட்டி ஜன்னலுக்கு நேரே நிறுத்தி அவைகளின் வழியாக ஏறி ஜன்னலின் மரக்கம்பிகளை அரிவாளால் வெட்டி பிளந்து கொண்டு உள்ள பிரவேசித்து தகப்பனை மிருதுவாக தூக்கி ஜன்னல் வழியாக இறக்கி ஏணியின் மேல் நிறுத்தி கைலாக கொடுத்து படிப்படியாய் நடத்தி கொண்டு வந்து பூமியிலே சேர்த்தான். அப்படி செய்யாமல் சிறிது நேரம் தாமதப்பட்டிருக்குமானால் தகப்பனுடைய சரீரமும் அவனுடைய ஓர வஞ்சகமும் அவன் இளைய பிள்ளைக்கு எழுதி வைத்த மரண சாசனமும் அக்னியில் வெந்து படுசூரணமாய் போயிருக்கும் என்பது அந்த அக்னியே சாட்சி. ஒரு காலத்திலும் மூத்த பிள்ளையை தொடாமலிருந்த தகப்பன் அன்றைய தினம் மார்போடு இருக கட்டி தழுவி சொல்கிறான், என் புத்திர பாக்கியமே, என் குலவிளக்கே, என் கண்மணியே, உன்னை போல தர்மிஷ்டர்களும் என்னைப் போல பாபிஷ்டர்களும் இந்த உலகத்தில் இருப்பார்களோ? நான் உனக்கு செய்ததெல்லாம் கொடுமை, நீ எனக்கு செய்ததெல்லாம் நன்மை. நான் உன்னுடைய குணத்தையும் என்னுடைய குணத்தையும் யோசிக்கும் இடத்தில் நான் உனக்கு தகப்பனாயிருக்க எவ்வளவும் யோக்கியன் அல்ல. நான் உனக்கு செய்த துரோகமே நெருப்பாக வந்து விளைந்ததே தவிர வேறல்ல. அந்த நெருப்பினின்று நீ என்னை ரட்சித்தபடியால் நீயே என்னை பெற்ற தாயும் தகப்பனும் ஆனாய் என்று பல வகையாக ஸ்தோத்திரம் செய்ததுமன்றி தான் செய்த கொடுமைகளை நினைத்து நினைத்து மனம் உருகி அழுதான். அன்று முதல் மூத்த பிள்ளையே தனக்கு சகல பாக்கியமும் என்று நினைத்து அவன் வசத்தில் ஆஸ்திகளையெல்லாம் ஒப்புவித்து தானும் இளைய குமாரனும் அவனால் போஷிக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். வெகு காலத்துக்கு முன்பாக யூரோப்பிலே சிசிலி நாட்டில் இருக்கிற அக்னிமலை அக்னியை கக்கி அநேக ஊர்களை சுட்டு நிர்மூலமாக்கின போது ஜனங்கள் எல்லோரும் அதிக விலை பெற்ற சொத்துக்களை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினார்கள். அவர்களில் அனபியஸ் அம்பினோமஸ் என்கிற இரண்டு பாலகர்கள் யாதொரு ஆஸ்தியையும் தொடாமல் வயோதிகர்களான தங்களுடைய தாய் தந்தைகளை தூக்கி கொண்டு சென்று அவர்களுடைய பிராணனை ரட்சித்து பிராக்கியாதி அடைந்தார்கள். ரோமாபுரியை மூவேந்தர் கூடி அரசாட்சி செய்து வந்த காலத்தில் பெயர் பெற்ற பிரசங்க வித்வானாகிய சிசரோ என்பவரையும் அவருடைய சகோதரராகிய குவிண்டஸ் என்பவரையும் இன்னும் அநேகரையும் கொன்றுவிடும்படி அந்த மூவேந்தர்கள் தீர்மானித்தார்கள். இந்த சமாச்சாரம் கேட்டவுடனே சிசரோவும் அவருடைய சகோதரரும் தப்பி ஓட ஆரம்பித்தார்கள். பிறகு சிசரோ தம்முடைய சகோதரனை பார்த்து, நான் கடற்கரைக்கு போய் பிரயாண கப்பல் திட்டம் செய்கிறேன், நீ வீட்டுக்கு போய் வழி செலவுக்கு பணம் கொண்டு வா என்று ஆக்ஞாபித்தார். அந்த பிரகாரம் குவிண்டஸ் என்பவர் வீட்டிற்கு போனார். அவர் வீட்டுக்கு வந்திருக்கிற சமாச்சாரம் தெரிந்து அவரை பிடித்து கொள்வதற்காக அநேகம் போர் வீரர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவரை தேடினார்கள். அவர் அகப்படாதபடி வீட்டுக்குள் ஒரு பக்கத்தில் ஒளிந்து கொண்டார். அந்த சேவர்களுக்கு ஆக்ரகம் உண்டாகி அவருடைய மகனை பிடித்து தகப்பன் ஒளிந்திருக்கிற இடத்தை காட்டும்படி அந்த பிள்ளையை அடித்து பல விதமாக உபத்திரவம் செய்தார்கள். தாங்கக்கூடாத உபத்திரவங்களையெல்லாம் அந்த பிள்ளையாண்டான் சகித்து கொண்டு தகப்பன் ஒளிந்திருந்த இடத்தை காட்டாமல் இருந்தான். குவிண்டஸ் என்பவருக்கு தனது மகன் படுகிற உபத்திரவம் தெரிந்தவுடனே மனம் சகியாமல் வெளியே ஓடி வந்து அந்த கொலைஞரை பார்த்து, நிர்தோஷியான அந்த பிள்ளையை ஏன் உபாதிக்கிறீர்கள், என்னை கொல்லுங்கள் என்று அழுதார். உடனே அவருடைய மகன், என்னை கொல்லுங்கள், தகப்பனாரை கொல்ல வேண்டாம் என்று பிரார்த்தித்தான். அந்த பரம சண்டாளர்கள் சற்றும் இரக்கமில்லாமல் தகப்பனையும் மகனையும் ஒரே காலத்தில் வெட்டி கொன்றார்கள். பெருமையில் சிறந்த அலெக்சாண்டர் என்னும் அரசனுடைய தாயாராகிய ஒலிம்பியாஸ் என்பவள் அதிகார பிரியம் உள்ளவளாய் ராஜரீக காரியங்களில் பிரவேசித்து மகனுக்கு ஓயாத சஞ்சலத்தை கொடுத்து கொண்டு வந்தாள். அப்படி இருந்தும் மாதாவின் மீதுள்ள அன்பு குறையாமல் அவர் திக்விஜயம் செய்ய போன இடங்களில் அகப்பட்ட அபூர்வ வஸ்துகளை தாயாருக்கு அனுப்பி வைத்தார். அவரால் நியமிக்கப்பட்ட கவர்னராகிய ஆண்டிபேட்டர் என்பவரே தேச காரியங்களை நடப்பிக்க வேண்டாம் என்றும் அலெக்சாண்டர் எழுதிய கடிதத்துக்கு அவருடைய தாயார் கடுங்கோபமாய் மறுமொழி எழுதியும் அந்த அரசனுக்கு மாதா மேலே எவ்வளவும் கோபம் உண்டாகவில்லை. அவளுடைய உபத்திரவத்தை பொறுக்க மாட்டாமல் ஆண்டிபாட்டர் என்னும் கவர்னர் அலெக்சாண்டருக்கு அநேக கடிதங்கள் அனுப்பினார். அதற்கு அலெக்சாண்டர் சொன்னதாவது, ஆண்டிபாட்டர் 600 கடிதங்கள் அனுப்பினாலும் அத்தனை கடிதங்களையும் என் தாயாருடைய கண்ணீர் துளி அழித்து அவலமாக்கி விடுவதென்பதை ஆண்டிபாட்டர் அறியவில்லை என்றார். புருஷ்ய தேசத்து அரசராகிய ஃப்ரெட்ரிக் என்பவர் ஒரு நாள் வேலைக்காரனை அழைப்பதற்காக வழக்கப்படி மணியை ஆட்டினார். ஒருவரும் வராதபடியால் அவர் வேலைக்காரன் எடுக்கிற இடத்தில் போய் பார்க்க, வேலைக்காரன் ஒரு கட்டிலின் மேலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய சட்டைப்பையில் ஒரு கடிதம் நீட்டிக்கொண்டிருந்தபடியால் அவனை எழுப்பாமல் அவர் அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து வாசித்தார். அது அந்த ஊழியக்காரனுக்கு அவனுடைய தாயாரால் எழுதப்பட்ட கடிதமாயிருந்தது. அதில், மகனே, உன்னுடைய சம்பளத்தில் மிச்சம் பிடித்து என்னுடைய கஷ்டகாலத்துக்கு உதவும்படியாக அனுப்பி கொண்டு வருகிறாயே, இந்த உபகாரத்திற்காக கடவுள் உனக்கு கிருபை செய்வார் என்று எழுதப்பட்டிருந்தது. உடனே அந்த அரசர் சில தங்க நாணயங்களை அந்த கடிதத்துடன் சேர்த்து வேலைக்காரனுடைய சட்டைப்பையில் மிருதுவாக வைத்துவிட்டு மறுபடியும் அவருடைய அறைக்குள்ளே போய் மணியை அதிக பலமாக ஆட்டினார். வேலைக்காரன் விழித்து கொண்டு அரசருடைய சமூகத்துக்கு ஓடினான். அரசர் அவனை பார்த்து, நீ நல்ல தூக்கம் தூங்கினாய் என அவன் க்ஷமிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். பிறகு தன் சட்டைப்பை கனமாயிருப்பதைக் கண்டு உள்ளே கையை விட அந்த தங்க நாணயங்கள் அகப்பட்டன. அந்த தங்க நாணயங்கள் வந்த விவரம் தெரியாமல் அவன் மதிமயங்கி அழுது கொண்டு அரசனுடைய காலில் விழுந்து, மகாராஜாவே, யாரோ என் குடியை கெடுக்க இந்த நாணயங்களை என் சட்டைப்பையில் வைத்து விட்டார்கள் என்றான். உடனே வேந்தன் அவனை பார்த்து, கடவுள் சில சமயங்களில் நித்திரையில் நமக்கு நன்மையை அனுப்புகிறதும் உண்டு. நீ என்னுடைய வந்தனத்துடன் அந்த நாணயங்களை உன் தாயாருக்கு அனுப்புகிறதும் அன்றி உன்னையும் உன் தாயாரையும் கைவிட மாட்டேன் என்று உன் மாதாவுக்கு தெரிவி என்றார். ஆஸ்திரிய தேசத்தின் இராஜதானியாகிய வியன்னா நகரத்தில் ஒரு எளிய கைம்பெண் மாது இருந்தாள். அவளுடைய புருஷன் இறந்த பிற்பாடு காலட்சேபத்துக்கு மார்க்கமில்லாமல் அவளும் அவளுடைய பிள்ளையும் மகா கஷ்டப்பட்டார்கள். அவளுடைய வறுமையின் நிமித்தமே அவளுக்கு வியாதியும் துர்பலமும் அதிகரித்தன. சில நாள் அளவும் படுத்த படுக்கையிலே இருந்தாள். அவளுடைய புத்திரன் அதிபாலியனாயிருந்ததால் அவன் யாதொரு கைத்தொழில் செய்ய அசக்தனாயிருந்தான். அந்த சிறுவன் பல வைத்தியர்கள் வீட்டுக்கு போய் தன்னுடைய தாயாருக்கு வைத்தியம் பார்க்க வரவேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவர்கள் எல்லோரும் முன் பணமில்லாமல் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பையன் அவர்களுக்கு இரக்கம் உண்டாகும்படி அவர்களுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து அவனால் கூடிய மட்டும் இறந்து மன்றாடியும் அந்த பாவிகளுக்கு இரக்கம் உண்டாகவில்லை. அந்த பாலன் அழுது கொண்டு தெருவிலே போகும்போது அந்த தேசத்து சக்கரவர்த்தியாகிய இரண்டாவது ஜோசப் என்பவர் ஒரு சாதாரணமான வண்டியின் மேலே ஏறிக்கொண்டு சவாரி போய்க் கொண்டிருந்தார். அவர் சக்கரவர்த்தி என்பது அந்த பையனுக்கு தெரியாதபடியால் அவன் அவருக்கு முன்பாக போய் வியாதியாயிருக்கிற தன் மாதாவுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக பொருளுதவி செய்ய வேண்டுமென்று விண்ணப்பம் செய்தான். அவன் மாதாவுக்காக படும் பரிதாபத்தை பார்த்து சக்கரவர்த்திக்கு இரக்கம் உண்டாகி, "நான் உன்னுடைய மாதாவுக்கு வைத்தியம் செய்கிறேன், உன்னுடைய வீட்டை காட்டு" என்று சொல்லி அவனையும் வண்டியின் மேல் ஏற்றுவித்து கொண்டு போனார். அவர் அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த ஸ்திரீ பசியினால் வாடி கண்ணீர் விட்டு காதடைத்து மெலிந்து போயிருக்கிறதை பார்த்து, அவளுக்கு தரித்திரத்தை தவிர வேறு வியாதி இல்லை என்றும் அதற்கு ஔஷதம் பொருள்தான் என்றும் தெரிந்து கொண்டு அந்த பையனை பார்த்து, "உன்னுடைய தாயார் வியாதிக்கு தகுந்த ஔஷதம் இன்னதென்று எழுதி கொடுக்கிறேன். மைக்கூடும் இறகும் காகிதமும் கொண்டு வா" என்றார். அவன் அந்த பிரகாரம் கொண்டு வந்து கொடுத்தான். அவர் அந்த பொக்கிஷசாலை உத்தியோகஸ்தனுக்கு உத்தரவு எழுதி அனுப்பினார். அந்த பிரகாரம் அவர்களுக்கு 100 வராகன் கிடைத்து அவர்களுடைய தரித்திர வியாதியை அதன் செய்தது. பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 26 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.